الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون وقال أيضا فمن اتبع هداي فلا يضل ولا يشقى ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الدنيا حضرة وحلوة فمن أخذ بطيب نفس من ومن أخذها بسخاء نفس بورك له فيها ومن أخذها بإشراف نفس لم يبارك له فيها أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறை நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபவு தாபிஊங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் கொண்டு கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எனது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஹைசுமா குன்சம். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனிதர்களுக்கு இரண்டு விதமான வாழ்க்கை முறைகளை காட்டியிருக்கிறான். ஒரு முறை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தக்குவாவுடன் மார்க்கத்தை முற்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரிகளை முதன்மைப்படுத்தி தன்னுடைய சுய விருப்பம் இல்லாமல் அல்லாஹ் எதை சொல்கிறான் அதை செய்வேன், எதை தடுக்கிறான் அதை நான் தவிர்த்து கொள்வேன் என்ற அமைப்பிலே ஒரு கட்டுப்பாடான மனசு சொல்கின்றபடி வாழாமல் ஈமான் இஸ்லாத்துடைய அடிப்படையிலே வாழ்வது. இன்னொரு வாழ்க்கை முதலாவதாக தன்னுடைய மன விருப்பத்தை முற்படுத்துவது. எதை செய்தாலும் எல்லா நிலைமைகளிலும் தன்னுடைய மனோ இச்சைக்கு ஆசைக்கு தோதுவான விடயங்களை முதன்மைப்படுத்தி வாழுதல். கனிமணவர்களே, இரண்டு விதமான வாழ்க்கைகளுடைய முடிவுகளும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றன. கட்டுப்பாட்டோடு தீன் சொல்கின்ற முறைப்படி, ஈமானியத்தான முறைப்படி வாழ்கின்ற பொழுது அவருக்கு அல்லாஹ் உள்ளத்திலே நிம்மதியை, சந்தோஷத்தை, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சுபீட்சத்தை ஏற்படுத்துவார். துனியாவுடைய நிலைமையில் அவர் சற்று பின்தங்கியவராக இருந்தாலும் அவருக்கு நிம்மதியான வாழ்க்கை எங்கிருந்தாலும் கிடைக்கும். இன்னொரு வாழ்க்கை தான் மனோ இச்சைப்படி வாழ்வது, மார்க்கத்தை இரண்டாம் தரத்துக்கு பார்ப்பது,
நபியவர்களுடைய வழிமுறையை சாதாரணமாக மதித்து உலகத்தில் புகழ் பெற்ற நாகரிகம் என்ற பெயரிலே உள்ள அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்டு வாழ்வது. இதனுடைய முடிவாக அல்லாஹ் உள்ளத்திலே கண்ணியமானவர்களே ஒரு வகையான இறுக்கத்தன்மை ஏற்படுத்துவான், உள்ளத்திலே ஒரு வகையான இருட்டுத்தன்மை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வாழ்க்கையில் எவ்வளவுதான் துனியாவுடைய வசதி வாய்ப்புகள், செல்வங்கள், செல்வாக்குகள், பட்டங்கள், பதவிகள் இருந்தாலும் அவருடைய உள்ளம் எப்பொழுதுமே ஒரு கவலை தோய்ந்ததாக, ஒரு நிம்மதி அற்றதாக, இறுகியதாகத்தான் அந்த உள்ளம் இருக்கும். இதைத்தான் கண்ணியமானவர்களே நான் ஆரம்பத்தில் ஓதிய சில ஆயத்துகள் இந்த இரண்டு வாழ்க்கையையும் நமக்கு அழகாக விவரிக்கின்றன. முதலாவது ஓதினேன், ஆணோ பெண்ணோ யார் நல்ல அமல் செய்கிறார்களோ, நல்ல அமல் என்றால் கண்ணியமானவர்களே தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அமைக்கிறார்களோ, எல்லாவற்றிலும் நல்ல ஈமானிலும் நல்ல இபாதத்துகளிலும் நல்லவர்கள், கொடுக்கல் வாங்கலிலும் நல்லவர்கள், குடும்ப வாழ்க்கையிலும் நல்லவர்கள், சமூக வாழ்க்கையிலும் நல்லவர்கள், எல்லா இடங்களிலும் நல்லவர் என்ற பெயரோடு யார் வாழ்வாரோ, ஈமானுடன் அவருக்கு மனமான நிம்மதியான, அவருக்கு மனதுக்கு பிடித்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொடுப்போம். அவர் விரும்புகின்றபடி அவருடைய நிலைமைகளை நாம் மாற்றிக் கொடுப்போம். பையிபா என்ற வார்த்தை கண்ணியமானது பல கருத்துக்களை கொண்டது. நிம்மதியானது, நல்லது, பரிசுத்தமானது, மனமானது, பொருத்தமானது, எல்லா இடங்களுக்கும் என்ன பொருந்தக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று அந்த கருத்து பல்வேறுபட்ட கருத்துக்களை உள்ளடக்கிய ஹயாத்தன் தையீபா என்ற வார்த்தையெல்லாம் அந்த வாழ்க்கைக்கு நமக்கு வாக்களிக்கிறார். உல நஜிசி என்னவும் அஜரவும் அசனிமாக்கானே அமலும், அவர்களுக்கு நாம் அவர்கள் செய்த அமல்களுக்கு தக்க அழகான கூலியை மறுமையில் கொடுப்போம் என்று அல்லாஹ் அந்த வாழ்க்கைக்கு இந்த வாக்குறுதியை வழங்கி முடிக்கிறான். மாற்றமான வாழ்க்கை கண்ணியமானவர்களே, நிம்மதி கண்ணியம் இதில் தான் இருக்கிறது என்று மனோ இச்சைப்படி நாம் தேடுகின்ற வாழ்க்கை, அதை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஃபமனித்தபா ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஷ்கா, என்னுடைய நேர்வழி, என்னிடமிருந்து வந்த நேரான வாழ்க்கை முறையை யார் பின்பற்றுவாரோ, அல்லாஹ் சொல்கிறார் நான் நபி மூலம் உங்களுக்கு தந்த குர்ஆன் மூலம் நான் உங்களுக்கு காட்டிய அந்த வாழ்க்கை முறையை யார் பின்பற்றுவாரோ, ஃபலா யதில்லு, அவர் ஒருபோதும் வழி தவற மாட்டார், தவறான வழியில் அவர் செல்ல மாட்டார், வலா யஷ்கா, துப்பாக்கியம் அடையவும் மாட்டார், துப்பாக்கியசாலியாக அவர் மாற மாட்டார். அதை கடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் உமன் ஆரதான் திக்ரி, என்னுடைய ஞாபகத்தை விட்டும் யார் புறக்கணித்து வாழ்வாரோ, என்னுடைய ஈமானை, தக்குவாவை, என்னுடைய பயத்தை எனக்கு கட்டுப்படாமல் யார் தன்னுடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்வாரோ, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை, வீடு பெரிதாக இருக்கும், வாகனம் பெரிதாக இருக்கும், வருமானம் பெரியதாக இருக்கும், குடும்பம் பெரியதாக இருக்கும், பதவி பெரியதாக இருக்கும், ஆனால் உள்ளத்தில் நிம்மதியற்ற தன்மை இருந்து கொண்டே இருக்கும். மகேஷகம் தங்கா என்றால் நெருக்கடியான வாழ்க்கை, எப்பொழுதுமே உள்ளம் இறுகிய வாழ்க்கை. உலகத்தில் எல்லாம் இருக்கும், ஆனால் உள்ளத்தில் ஏன் தான் உலகத்தில் வாழ்கிறோமோ என்ற வெறுப்புடன் வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் கண்ணியமானவர்களே. அதே போன்று மறுமையிலே அவரை குருடராக இருப்போம். வாழ்க்கையிலே உலகத்திலே குருடராக இருந்து நல்ல அமல் செய்தால் மறுமையிலே பார்வை உள்ளவராகத்தான் நல்லா இருப்போம். உலகத்திலே எல்லாம் இருந்தும் பார்வையும் இருந்தும் தீனுக்கு மாற்றமாக நடந்தால் மறுமையிலே குருடராக அல்லாமல் இருப்போம். அவர் கேட்பார், உலகத்தில் நான் பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன், எல்லாவற்றையும் பார்த்தேன், கேட்டேன், கண்ணால் பார்த்துத்தான் எல்லாம் செய்தேன் யா அல்லாஹ். அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், ஆம், பார்வை இருந்தது, என்னுடைய ஆயத்துகள், கட்டளைகள், என்னுடைய மார்க்கம் உன்னிடத்திலே சொல்லப்பட்டது, உனக்கு கேட்க உன்னுடைய காதால் நீ கேட்டாய், புத்திமதிகள் சொல்லப்பட்டது, என்னுடைய அத்தாட்சிகள் ஓதி காண்பிக்கப்பட்டன, ஆயத்துகள் ஓதி காண்பிக்கப்பட்டன. அந்த ஆயத்துக்களை கட்டளைகளை மறந்து நீ செயல்பட்டாய், எல்லா இடங்களினுடைய மனோ இச்சையை முதன்மைப்படுத்தி நீ வாழ்ந்தாய் என்று அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்வான். அன்று எம்மை எவருடைய கட்டளையை நீ மறந்து வாழ்ந்தாய், வக்கதாலிக்கல் யௌம துன்ஸா, இன்று நீ மறக்கடிக்கப்பட்டிருக்கிறாய். கண்ணியமானவர்களே, எனவே உலகத்துடைய வாழ்க்கையிலே இரண்டு விதமான வாழ்க்கை தான் நமக்கு முன்னால் இருக்கிறது. இந்த இரண்டு விதமான வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரும் தேடுவது நிம்மதி, சந்தோஷம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவர் எப்படி வாழ்ந்தாலும் அவருடைய நோக்கம், நான் நிம்மதியாக இருக்க வேண்டும், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏன் இந்த வியாபாரத்தை செய்கிறீர்கள்? நான் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஏன் இந்த வீட்டை கட்டுகிறீர்கள்? நான் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஏன் இந்த தொழிலில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள்? நான் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் கண்ணியமானவர்களை ஒவ்வொருவரும் ஈடுபடுகிறோம். ஆனால் ஈமானும் அமலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் விடுபடும் பொழுது இந்த நிம்மதி எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு காலத்திலும் இரண்டு சாராரையும் பார்க்கிறோம், ஒவ்வொரு காலத்திலும் இரண்டு சாராரையும் பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் தொட்டு, ஷைத்தான் இப்லீஸ் ஷைத்தான்களுடைய தந்தை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இப்லீஸுக்கும் இடையில் நடந்ததும் இப்படியான வித்தியாசம் தான். இப்லீஸ் ஆரம்பத்திலே மலக்குமாருடைய ஆசான், பெரும் அந்தஸ்து, பெரும் பதவி, கௌரவம், மாலிமுல் மலாயிகா இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் படைக்கப்படுகிறார்கள் மண்ணால், இப்லீஸ் நெருப்பால். இப்லீஸ் எதிர்பார்த்தால் ஆதம் எனக்கு மேலே போகக்கூடாது, ஆதம் எப்பொழுதும் எனக்கு கீழே இருக்க வேண்டும். ஏன் எதிர்பார்த்தால்? அப்பதான் எனக்கு கொஞ்சம் தேர்வுகளோடு வாழலாம், எனக்கு கொஞ்சம் கண்ணியமாக வாழலாம், எனக்கு கண்ணியம் நிரந்தரமாக கிடைக்கும். ஆதமை கொஞ்சம் கீழே வைத்தார். ஆதமுக்கு நீங்கள் நீ எல்லோரும் சிரம் சாயுங்கள், மலக்குமார்களுக்கும் அவருடைய ஆசான் இப்லீஸ் எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. எல்லோரும் சிரம் சாய்த்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். ஆனா இப்லீஸை தவிர இல்ல, இப்லீஸ் இப்லீஸ் சிரம் சாய்க்கவில்லை. கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் மார்க்கம் அல்லாஹ்வுடைய கட்டளை ஆதமுக்கு சிரம் சாய், தலை குனி, கீழே விழுந்து சுஜூத் செய்வதல்ல, தலை குனித்து கொஞ்சம் கௌரவிப்பது, அதுதான் அவருடைய விளக்கம். சுஜூத் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். கண்ணியமானவர்களே, இப்லீஸ் தன்னுடைய மனோ இச்சையை முற்படுத்தினான். அல்லாஹ்வுடைய கட்டளை சொல்கிறது தலையை குனித்து கௌரவம் செய், கௌரவ ஆதமனை கௌரவம் கௌரவப்படுத்து. ஆனால் கௌரவிக்கவில்லை. ஏன் கௌரவிக்கவில்லை? மனோ இச்சை விட்டுக் கொடுக்கவில்லை. ஏன் மனோ இச்சை விட்டுக் கொடுக்கவில்லை? நான் ஆதமுக்கு பணிந்தால், தலை குனிந்தால் என்னுடைய கௌரவமும் நிம்மதியும் இல்லாமலாகும். எதிர்பார்த்தான் கௌரவம் கூடும் என்பதாக, எதிர்பார்த்தான் நிம்மதி கூடும் என்பதாக, இருந்த கண்ணியமும் இல்லாமலானது, இருந்த நிம்மதியும் பறிபோனது. அல்லாஹ் விரட்டி விட்டான். கண்ணியமானவர்களே, இரண்டு தரப்பினருக்கும் இது உதாரணம். காபீல் ஹாபீல், ஆதமரேஸ்வரத்தில் இரண்டு மகன்மார்கள். ஆரம்பத்தில் ஒரு நிகழ்வு இருந்தது, அல்லாஹ்வுடைய முறை இருந்தது, இரட்டை பிரசவம் பிறக்கும், இரட்டை குழந்தை ஒரு பிரசவத்தில் பிறக்கும். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இரட்டை குழந்தைகள், ஆணும் பெண்ணும். இன்னும் ஒரு இரட்டை பிரசவம், ஆணும் பெண்ணும். திருமண முறையெல்லாம் வைத்திருந்தான். ஒரு பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தை, மறுபிரசவத்தில் பிறக்கின்ற பெண் குழந்தையை திருமணம் முடித்து கணவன் மனைவியாக வாழலாம். ஏன், ஒரு தாய் ஒரு தந்தை தான் உலகத்தில். ஒரே பிரசவத்தில் பிறந்த, தன்னோடு ஒரே பிரசவத்தில் பிறந்த அந்த குழந்தை எந்த பெண்ணை, அது கூட பிறந்தவர் முடிக்க முடியாது, மறுபிரசவத்தில் பிறந்த பெண்ணை முடிக்கலாம். இப்பொழுது காபீல், காப் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த காபீல், அவனோடு சேர்ந்த ஒரு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை பெரிதாகியது, அது வளர்ந்தது, அது ஒரு வயதை அடைந்ததும் அது கொஞ்சம் அளவு கூடியதாக இருந்தது. காபீல் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நபருடைய கூட பிறந்த குழந்தை தக்க அழகு குறைந்த பெண் குழந்தை. காபீல் சொன்னான், என்னோடு சேர்ந்து ஒரே பிரசவத்தில் பிறந்த குழந்தையை நான் முடிக்க வேண்டும். அப்படி முடித்தால் ஒரு அழகான பெண்ணை முடித்து ஒரு நிம்மதியாக வாழலாம். அவன் எதிர்பார்ப்பதுதான், அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு அழகான ஒரு மனைவி, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய கட்டளை இந்த பெண் உனக்கு முடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கண்ணில் எனக்கு சிறியது, என்னுடைய மனோ இச்சை தான் பெரியது. இந்த பெண்ணை தான் முடிப்பேன், இல்ல இந்த பெண் காபீலுக்குரிய உனக்குரியதல்ல, ஹாபீலுக்குரிய பெண், ஹாபீல் சகோதரனுக்குரிய பெண், முறையதுதான் இல்லை, இவளை தான் முடிப்பேன். ஹாபீல் குறுக்கிட்டால் நான் ஹாபீலை கொலை செய்து விட்டாவது முடிப்பேன். கண்ணியுடைய துனியாவுக்காக, பணத்துக்காக, பட்டத்துக்காக, பதவிக்காக மற்றவர்களை கீழே புரட்டுவது காபீல் செய்த வேலை. அது சூனியத்தின் மூலம் பெறட்டலாம், அது என்ன வேறு திட்டங்கள் மூலம் பெறட்டலாம், அல்லது சட்ட நடவடிக்கையில் லஞ்சம் கொடுத்து பெறட்டலாம், அல்லது அவரை சிறையிலே நிரபராதியை குற்றவாளி என்று அழைக்கலாம், அல்லது அதிகாரிகளை எனக்கு தெரியும் என்று அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு குழி வெட்டலாம். காபீல் ஹாபீலுக்கு செய்த வேலை. என்னை விட இவன் முன்னேறக்கூடாது, என்னுடைய வாகனத்தை விட இவருடைய வாகனம் பெரிய வாகனமா மாறக்கூடாது, என்னுடைய வருமானத்தை விட இவன் கூடுதலாக சம்பாதிக்க கூடாது, என்னுடைய கடையை விட இவன் பெரிய கடை திறக்க கூடாது, நான் செய்கின்ற வியாபாரத்தை அதே பஜாரில் இவன் செய்யக்கூடாது. ஹாபீலுடைய வேலை. ஏன் நினைத்து கொஞ்சம் சம்பாதித்து நிம்மதியாக இருக்கலாம், நான் மாத்திரம்தான் அதற்கு ஏஜென்டாக இருக்க வேண்டும், நான் மாத்திரம்தான் இந்த பொருளை இஷ்யூ பண்ண வேண்டும். கண்ணியமானது, இதெல்லாம் காபீல் செய்த வேலைகள். ஏன் செய்கிறோம்? நான் கொஞ்சம் கூட சம்பாதிக்க வேண்டும், என்னிடம் கஸ்டமர் கூட வர வேண்டும், அதற்கு நான் எதையும் செய்வேன் என்று நாம் சிந்தித்தால் மனோ இச்சையை முற்படுத்துகிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுகிறோம். அல்லாஹ் சொன்னவனுக்குரிய பெண், இந்த பெண் அதை முடி, இல்ல இந்த பெண்ணை தான் முடிப்பேன் என்றால் ஹாபீல் வந்த பொழுது இறுதியில் கொலையும் செய்தான். நிம்மதி கிடைத்ததா? நிம்மதியாக வாழ வேண்டும், அழகான மனைவியை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தான். கண்ணியமனுடைய முடிவு கொலையில் முடிந்தது. ஒரு பெண்ணுக்காக பிறரை கொலை செய்தான், சகோதரனை கொலை செய்தான். எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய பயங்கரம். உலகத்திலே அவ்வளவுமன் அஹதத்தல் கத்தில், கொலை என்ற அந்த பாவத்தை உலகத்தில் முதலாவது அறிமுகப்படுத்தியவன் இவன். உலகத்தில் அன்று முதல் கியாமத்து நாள் வரைக்கும் எத்தனை கொலைகள் நடக்குமோ அத்தனை கொலை குற்றங்களிலும் காபீலுக்கு பங்குண்டு, எல்லா கொலைகளிலும் அவனுக்கு பங்குண்டு. கண்ணியமானே, சொல்ல வருகின்ற விடயம் என்ன? மனோ இச்சையின்படி செயல்பட்டால் முடிவு கேவலம், தண்டனை அபாயமாக அமையும். இங்கு அந்த பெண் தான் வேண்டும் என்று விடாப்பிடியாக அடம் பிடித்தான், பிடிவாதம் பிடித்தான், இறுதியில் கொலை செய்தான். முடித்து நிம்மதியாக வாழ்ந்தானா? இல்லை, எல்லா கொலைகளிலும் பங்கு கொள்ளக்கூடிய அளவு பாரிய குற்றவாளியாக அல்லாஹ்வை மாற்றினான். இது ஒரு விடயம். கண்ணியமானவர்களே, பின்னே வரும் பொழுது நும்ரூஜ் அவன் ஆட்சியின் மூலம் நிம்மதியை தேடினான். எனக்கு கொஞ்சம் ஆட்சி அதிகாரம், நான் அதை நினைத்தபடி அந்த ஆட்சியும் அதிகாரத்தை பயன்படுத்துவேன், கொஞ்சம் கண்ணியமாக வாழலாம், என்னுடைய பவரை வைத்து நான் மிக உயர்ந்தவனாக வாழலாம். கண்ணியமானவர்களே, வரலாறை சொல்வதல்ல நோக்கம், ஆட்சியை கொண்டு கண்ணியம் என்ற ஒரு உலகத்தை மாற்றி செய்தான். அவனுக்கு முடிவு நடந்தது, எப்படியான கேவலமான முடிவு வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுமுனையிலே ஈமான், அமல், நல்லமல், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று அவர்கள் ஒரு புறத்திலே செயல்படுகிறார்கள். இவன் மனவிச்சைப்படி ஆட்சி அதிகாரம் என்று கொடுங்கோல் ஆட்சி செய்தான். இறையில் ஒரு நொண்டி கொசுவை மூக்கால் அனுப்பி மூளையை அரித்து அல்லாஹ் எல்லோருடைய கையிலும் செருப்பை ஏந்தி அவருடைய வருத்தத்துக்கு செருப்படி கொடுத்து உலகத்தினர் செத்து மடிந்தான் என்றால், ஆட்சியை கொண்டு நிம்மதியை தேடியவனுக்கு, வெறும் ஆட்சியை கொண்டு நிம்மதியை தேடியவனுக்கு கண்ணியவனுடைய முடிவுதான். அல்லாவை மறந்த ஆட்சியா இப்படித்தான் முடிவு வரும்? மாற்றமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஆட்சி இருந்தது ஆனால் ஆட்சியை கொண்டு கௌரவத்தை தேடவில்லை, அதிகாரத்தை வைத்து கௌரவத்தை தேடவில்லை, அந்த ஆட்சியின் மூலம் நிம்மதியை தேடவில்லை, அந்த ஆட்சியை ஈமானுக்கு தடையாக அமைக்கவில்லை. ஒருமுறை அவருடைய குதிரைப்படை அழகாக அணிவகுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து அதனுடைய கவர்ச்சியால் அவர்களுக்கு ஒரு நேர தொழுகை தாமதமாகிவிட்டது. குதிரை படையை எவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சி, காற்று வசப்படுத்தப்பட்டிருந்தது, காற்றுக்கு கட்டளையிடுவார்கள் அவர்கள், காலை மாலை ஒரு நாள் பயணம், ஏனையவர்கள் குதிரைகளிலும் ஒட்டகங்களிலும் ஒரு மாதம் பிரயாணம் செய்கின்ற தூரத்தை அரை நாளில் போவார்கள், 2 மாதம் பிரயாணம் செய்கின்ற தூரத்தை ஒரு நாளில் பயணம் செய்வார்கள். அப்படிப்பட்ட வேகத்தில் பயணிக்கக்கூடிய பாக்கியம் அவர்களை கிடைத்திருந்தது. கண்ணியமானவர்களே, குதிரையுடைய அணிவகுப்பு அவர்களுக்கு ஒரு சொர்க்கையுடைய நேரத்தை தாமதப்படுத்தி விட்டது என்பதனால், கண்ணியமானவர்களே, இந்த நிகழ்வில் இருந்து நாம் பல படிப்பினை பெற வேண்டும். அந்த குதிரைகள் எல்லாவற்றையும் குர்பான் கொடுத்து விட்டார்கள், குர்பான் கொடுத்தார்கள். லட்சக்கணக்கு பெறுமதி, பல்லாயிரக்கணக்கான ரூபாய், லட்சம் என்று சொல்லலாம், லட்சக்கணக்கு பெறுமதி குதிரை. கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு அந்த குதிரைகளை அப்படியே குர்பான் கொடுத்து விட்டார்கள். குதிரை மாமிசம் சாப்பிடலாம் என்பதில் அந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, ஒரு நேர தொழுகை தாமதமாகியதனால் குதிரைகளை குர்பானி கொடுத்த நிகழ்வை கண்ணியமான அந்த நிகழ்வு குர்ஆனிலும் வருகிறது. கண்ணியமானவர்களே, நம்முடைய இபாதத்துக்கு நம்முடைய எத்தனை விடயங்கள் தடை, நம்முடைய ஜும்மாவுக்கு கூட நம்முடைய தொழில் தடை, நேரத்துக்கு சமூகம் அளிப்பதற்கு. மன்னிக்க வேண்டும், சொல்வது நம்முடைய கடமை. கண்ணியமான ஒன்றை விலகிக் கொள்ள வேண்டும், நம்முடைய டைம் டேபிள் அதானுடைய டைம் டேபிள். பயிரை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வோடு இணைத்து பேசுகிறேன். நம்முடைய டைம் டேபிள் நம்முடைய அதானுடைய டைம் டேபிள். நம்முடைய காலை பொழுது எப்பொழுது ஆரம்பிக்கிறது? சுபவுடைய அதானிலிருந்து காலை பொழுது ஆரம்பிக்கிறது. நம்முடைய பகல் நேரம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? லுஹருடைய ஜும்மாவுடைய அதானிலிருந்து ஆரம்பிக்கிறது. நம்முடைய ஜும்மாவுடைய நேரம் நாம் நினைக்கின்ற டைம் டேபிள் அல்ல. எல்லா காலங்களிலும் 12:30 மணிக்கு பிறகல்ல, சில காலங்களில் 12 மணிக்கு நாம் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். அசர் தொழுகை எல்லா காலங்கள் போன்று 3:30 அல்ல, 3:15க்கும் நாம் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். மகரிப் தொழுகை எல்லா காலங்கள் போன்று 6:30க்கு அல்ல, 5:55-5:56க்கும் நாம் அதானே கேட்க வேண்டும், தொழ வர வேண்டும். நம்முடைய டைம் டேபிள் படி அல்ல இஸ்லாம், இஸ்லாத்துடைய டைம் டேபிள் படிதான் நம்முடைய வாழ்க்கை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு நேர தொழுகை தாமதமாகியதனால் அதற்கு தடையாக இருந்த குதிரைகளை குர்பான் கொடுத்தார்கள் என்றால், நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? இஸ்லாத்துக்காக மனோ இச்சையை முற்படுத்துகிறோம், நம்முடைய விருப்பத்தை முற்படுத்துகிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பெரியவர் என்ற சத்தம் கேட்கிறது. என்னுடைய தொழில் பெரியது, கடை பெரியது, குடும்பம் பெரியது, என்னுடைய பங்கன் பெரியது, என்னுடைய வைபவம் பெரியது, என்னுடைய இன்பம் தான் பெருசு என்று நாம் இருப்போமா? கண்ணியமானவர்களே, நிம்மதியை, உண்மையான நிம்மதியை பெற முடியாது. உடலுக்கு நாம் சுகம் கொடுக்கலாம், பசிக்கு சாப்பாடு கொடுக்கலாம், என தூக்கம் தூங்கலாம். தூக்கம் நிம்மதியாக உறக்கம் போகிறதா ஒவ்வொருவருக்கும் தெரியும். கேட்கின்ற ஆடையை வாங்கி உடம்புக்கு கொடுக்கலாம், இந்த உடுப்பு இந்த ட்ரெஸ் என காசை வாங்கி உடுக்கலாம். நிம்மதியை பணம் கொடுத்து வாங்க முடியாது, பட்டத்தால் வாங்க முடியாது, அரசியலால் வாங்க முடியாது. அப்படி இந்த உலகத்தில் ஆக நிம்மதி உள்ளவன் ஆட்சியில் நிம்ரூத், பதவியிலே நிம்மதி இருக்கிறது என்றால் பதவியிலே ஆக நிம்மதியாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஷைத்தான் இப்லீஸ், அவனை போன்ற நிம்மதியற்றவன் உலகத்தில் கிடையாது. எந்த அளவு கேவலம் அதான் சொல்லப்பட்டால், அதான் சத்தம் கேட்கின்ற எல்லையில் இருக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு நிம்மதி இல்லை. அதான் சத்தம் கேட்கும் பொழுது பின்துவாரத்தால் சுருநாற்ற காற்று வெளியாகின்ற அந்த நிலவையில் ஓடுகிறான். கண்ணியமானவர்களே, மனசல கூடத்தில் இருப்பான், இங்காவது நிம்மதியாக இருப்போம். டொய்லெட் கழிவுகளை கொட்டும் இடம், அசுத்தமான இடம், சுருநாற்றம் அடிக்கும் இடம், இங்காவது கொஞ்சம் ஏன் தெரியும் அங்கு இருக்கிறான். அங்கு ஈமான் அமளிபாதம் கிடையாது. அமளிபாதம் செய்யப்படாத ஒரு இடம் என்றால் அது மனசல கூடம். ஏன் அமளிபாதம் செய்கிற இடத்தில் இருக்க முடியாது? மனசல கூடத்துக்கு செல்கின்ற ஒரு மோமின் துவா ஓதி கொண்டு சென்றார், துவா ஓதி கொண்டுதான் செல்ல வேண்டும். துவா ஓதிக்கொண்டுதான் செல்ல வேண்டும். துவா ஓதிக்கொண்டு சென்றால் மனசல கூடத்துக்குள்ளும் இருக்க முடியாது, அங்கிருந்து வெளியாக வேண்டும். எப்படி நிம்மதியற்ற வாழ்க்கை? இன்று சிலர் இன்கம் டாக்ஸை கண்டு ஓடுவது போன்றோ, போலீஸை கண்டு ஓடுவது போன்றோ, என்ன மற்ற அதிகாரிகளை கண்டு ஓடுகிறார்களே, இன்கம் டாக்ஸை கண்டவுடன் பில் புக்கை எல்லாம் ஒழிக்கிறார்களே, அது போன்ற ஒரு செயல். கண்ணியமானவர்களே, தொழிலத்திலும் நிம்மதி இல்லாத ஒருவன் தான் இப்ளீஸ். ஏன் வந்தது? மனோ இச்சைப்படி பதவியின் மூலம் நிம்மதியை தற்காத்துக் கொள்ள நினைத்தான், நிம்மதி பறி போனது. கண்ணியமானவர்களே, பணத்தை வைத்து நாம் சிலர் கண்ணியத்தை நிம்மதியை தேடுகிறோம். பணம், பணத்தை கொண்டு கண்ணியமும் நிம்மதியும் கிடைக்கும் என்றால் காரூனை விட யாரும் உந்த முடியாது. காரூன் தான் பணத்தின் மூலம் நிம்மதி என்றால் உலகத்தில் மிக நிம்மதியாக வாழ வேண்டியவன். என்ன நடந்தது? அல்லாஹ் வர்ணிக்கின்ற பணக்காரன், அல்லாஹ் அவனுடைய பணத்தை வர்ணிக்கவில்லை, பணத்தினுடைய அந்த களஞ்சியத்துடைய ஸ்டோருடைய அந்த வியாபார தளத்துடைய ஸ்டோருடைய கீட்டக் திறவுகோல் கோர்வைகள் திறவுகோள்கள் போடப்பட்ட அந்த கோர்வையை சுமப்பதற்கு ஒரு பலசாலியான கூட்டமும் தனூ என்றால் லேசாக தூக்க முடியாது. பலசாலிகளான ஒரு கூட்டம் சிரமப்பட்டு தூக்க வேண்டும் சாவிகளை. அப்படி பணக்காரன் எப்படி இருக்கும் அவனுடைய ஸ்டோர், அவனுடைய வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், தர்பார்? அப்படிப்பட்ட பணக்காரன் அவன் நினைத்தான் பணத்தை சேர்த்தால் எனக்கு கண்ணியம், பணத்தை அந்த வங்கியில் இவ்வளவு இந்த பேங்கில் இவ்வளவு என்று பேங்க் பணத்தை பார்த்து பார்த்து பூரிப்படைந்தால் எனக்கு நிம்மதி என்று நினைத்தால் அவன் நினைத்தபடி நடக்கவில்லை, நினைத்தபடி நடக்கவில்லை, அழிந்தது. அப்படி பூமிக்கு சொல்லி வாங்கப்பட்டது. ஏன் சதக்கா, சக்கா, தான தர்மங்கள், உதவிகள், உபகாரங்கள், பரோபகாரங்கள் என உதவிகள் இல்லாத கஞ்சத்தனத்துடன் சேமித்த பொருள். பணத்தை கொண்டு கண்ணியம் நிம்மதி என்றால் காரோன் தான் முதலிடம், கிடைக்காது. மறுமுனையில் பணத்தை வைத்து அல்லாவை திருப்திப்படுத்தி என்னுடைய மனோ இச்சைக்கு பணத்தை பாவிக்காமல் அல்லாவுடைய விருப்பத்துக்கு பணத்தை பாவித்தால் கண்ணியம் என்ற தோரணையில் ஒருவர் செயல்பட்டால் மறுமுனையில் அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள், மறுமுனையில் தல்ஹா ரலியல்லாஹு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள், மறுமுனையில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், மறுமுனையில் அபூ பக்ர் ரலியல்லாஹு அவர்கள், கண்ணியமனுடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தொழுகை தாமதமாகியதால் எத்தனையோ பல நூறு குதிரைகளை குர்பான் கொடுத்தார்கள், பல கோடி பெருமதியான சொத்து அல்லாஹ்வுக்காக குர்பான் கொடுத்தார்கள். அதே நிலைமையில் நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலும் துனியாவுடைய நிலைமைகளை பெரிதுபடுத்தாமல், துனியாவுடைய பட்டம் பதவி அந்தஸ்து பணத்தை முதன்மைப்படுத்தாமல், அல்லாஹ்வுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் என்று வாழ்ந்த சில செல்வந்தர்களையும் நம்முடைய உம்மத்தும் சான்று பகர்கிறது. அபுபக்கர் அவர்கள் ஒரு வரலாற்றிலே பார்த்தேன், எட்டு கடைகளுக்கு சொந்தக்காரர், எட்டு கடைகள் மொத்தமாக எட்டு கடைகளின் சொந்தக்காரர், எட்டு கடைகளையும் இழந்தார்கள். பேங்கில் லோன் எடுத்து பேங்குக்கு இழக்கவில்லை, அல்லது லீஸில் எடுத்து லீஸ் கம்பெனிக்கு இழக்கவில்லை, அல்லது யாரையாவது ஏமாற்றி ஏமாற்று ஏமாற்றப்பட்டவர்கள் பறிக்கவில்லை, அல்லது யாருக்காவது கொடுக்க இருப்பதனால் கடையை கொடுக்கவில்லை. எல்லா கடைகளையும் இழந்தார்கள் அல்லாஹ்வுக்காக, தீனுக்காக, தீனுடைய தேவைகளுக்காக. தீனுடைய தேவைகள் அல்லாஹ்வுடைய என்ன, அல்லாஹ்வுடைய மார்க்கத் துறையில் ஏற்படுகின்ற தேவைகளை ஏழைகள், அனாதைகள், விதவைகள், நோயாளிகள், பொது சேவைகள், மசிதிகள், என்ன நபி அவர்களுடைய அல்லாஹ்வுடைய பாதையில் செல்கின்ற போர் படைகள், தியாகங்கள் எல்லாவற்றுக்கும் முன்னேற்படுத்தி இழந்தார்கள். இழந்ததனால் கேவலம் ஏற்பட்டதா? அல்லாஹ் சொல்கின்றபடி வாழ்ந்து கேவலப்பட்டார்களா? காரோன் அல்லாஹ் சொல்கின்றபடி வாழாமல் கேவலப்பட்டார். அபுபக்கர் ரலியல்லாஹு அல்லாஹ் சொன்னபடி வாழ்ந்து கேவலம் இல்லை. எந்த அளவு நிலைமை போனது? ஒருமுறை ஒரு ஆடை, ஒரு உடுப்பு, ஒரு ஜுப்பா போட்டு வருகிறார்கள், கனத்த துணி, சாக்கு போன்ற ஒரு துணி, உடம்புக்கே பாரம், பட்டன் பொத்தானாக போடுவதற்கு பொத்தான் கூட இருக்கவில்லை, பட்டனுக்கு பதிலாக முள்ளால் குத்திக் கொண்டு வருகிறார்கள், முள்கள் தான் பட்டன். கேவலமாயிரு இல்லை, பல்லாயிரக்கணக்கான பெருமதியான ஆடை அணியலாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் கேவலம், சாக்கால் உடுப்பு உடுக்கலாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் கண்ணியம். உடுப்பை பார்ப்பதல்ல அல்லாஹ், இன்னும் அவுட்லுக்கை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது, உடைய உள்ளத்தை, உடைய ஹார்ட்டை, உங்களுடைய உள்ரங்கமான அந்த தன்மையை தான் அல்லாஹ் பார்க்கிறான். ஈமான் சொத்துக்களை பார்ப்பது கிடையாது, வழக்கி எந்தொழில குழுவிக்கும் வாமாலிக்கும். அபூபக்கரனுடைய உள்ளத்தை பார்த்தான், அபூபக்கரனுடைய அமலை பார்த்தான் அல்லாஹ். எட்டு கடைகள் எனக்காக இழந்த ஒரு ஒரு கொலையாளி தீனுக்காக, கண்ணியமானவர்களே, சாக்கு போன்றதனை முள்ளால் பொத்தான். கொஞ்ச நேரத்தில் ஜிப்ரீல் வருகிறார்கள், அதே கோலத்தில் உடுப்பு, வழக்குமார்கள் ஆடை அணிவார்களா இல்லையா என்பதே ஒரு கேள்வி. வழக்கமார்களுக்கு ஆடை முறை இருக்கிறதா என்று பரவலாக கிடையாது. வழக்கமாருடைய உடல் வித்தியாசம், அவர்களை அல்லாஹ் இந்த இடத்தில் அணிய வைத்தான். ஜிப்ரீல் அவர்கள் அதே போன்ற ஆடையோடு, அதே போன்ற நிலைமையிலே நபியவர்கள் கேட்டார், என்ன ஜிப்ரீல் இந்த கோலம், இது என்னுடைய மட்டுமல்ல, இன்று மலக்குமார்கள் எல்லோருடைய ஆடையும் இதுதான். ஏன் அபூபக்கர் அணிந்திருக்கிறார் என்பதனால் அல்லாஹ் அணிய சொன்னான். கனிவுடைய சாக்கு அணிந்திருக்கிறார். நாம் பார்த்தால் கேவலமா பார்ப்போம், என்ன புத்தான் கூட இல்லையா, முல்லை புத்தி இருக்கிறார். நம்முடைய காலத்தில் அப்படிப்பட்ட ஏழைகள் இருக்க முடியாது. ஏதாவது பாவித்த ஆடையாவது கிடைக்கும், 5000 ரூபாய் ஆடை வாங்க முடியாவிட்டால் 500 ரூபாய்க்காவது ஆடை கிடைக்கும். நம்முடைய காலத்து கஷ்டமானவர்களுக்கு ஆடை இல்லாமல் முல்லை குத்தினார்கள். சில நாடுகள் பின்தங்கிய நாடுகள் இருக்கலாம், ஆனால் பொதுவாக கிடையாது. கண்ணியமன் அபூபக்கர் அதே போன்ற அல்ல அணிய வைத்தார். அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, இந்த பணத்தை சேமித்து பெரிய மல்டி மில்லியனர் ஆற்றலியனராக மாறினால் கண்ணியம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் என்று இல்லை. இந்த பணத்தின் மூலம் நிம்மதி இல்லை, நான் அல்லாஹ்வின் முறைப்படி சொன்ன முறைப்படி வாழ்வதில் தான் நிம்மதி என்று பார்த்தார்கள். நபியை மணந்தார்கள், திருமணம் முடித்தார்கள், சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுக்காக, தீனுக்காக, ஏழைகளுக்காக, அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக என்று செலவழித்தார்கள். நபி அவர்கள் சொல்கின்ற இடங்களுக்கெல்லாம் செலவழித்தார்கள். கண்ணியமான சொந்த ஒரு விசாலமான வீடு கூட தனக்கென்று கட்டாத நிலைமையில், ஓரளவு வசதியோடு வீடு கூட மனைவியுடைய சொத்தை நபியோடு அனுபவிக்கவில்லை. மன்னிக்க வேண்டும், இன்று கொடுக்கின்ற மகரை விட பன்மடங்கு பெரிய தொகை அங்கிருந்து அழிக்கப்படுகிறது, சுரண்டப்படுகிறது. இதுவல்ல வாழ்க்கை. மனைவியுடைய மாமாவுடைய சொத்திலே ஆடம்பர வாழ்க்கை வாழவில்லை. தீனுடைய தேவைகளுக்கு மனைவியுடைய சொத்துக்களை செலவழிக்க வைத்தார்கள், செலவழிக்க வைத்தார்கள். சாப்பாடு இல்லாமல் பொருளாதார தடை விதித்து என்ன எல்லா விதமான விடயங்களையும் பேன் பண்ணி அப்படி அவர்கள் 3 வருடங்கள் அழைக்கப்பட்டிருந்தார்களே, அந்த இடத்திலே பணத்தை கொண்டு கண்ணியம் என்றால் நபி சொல்லியிருக்க வேண்டும். பணத்தை கண்டபடித்தல் ஒழிக்க வேண்டாம், சேமித்து வையுங்கள், அதனால்தான் எங்களுக்கு நிம்மதி என்று கணவன் சொல்லியிருக்க வேண்டும். மனைவியிடம் இல்லை, செலவழியுங்கள், அதில்தான் நிம்மதி இருக்கிறது. செலவழித்தார்கள், அவருடைய சொத்தில் பெரும்பான்மையான பகுதியை இழக்கும் அளவுக்கு செலவழித்தார்கள். கண்ணியமானவர்களே செலவழித்தார்கள். ஜிப்ரலி சலாம் வருகிறார்கள், அபூபக்கருடைய சாக்கு போன்ற உடுப்பு உடுத்திருந்த பொழுது வந்த அதே ஜிப்ரலி சலாம் நபியிடம் வருகிறார்கள். யார் சொல்லலாம், கொஞ்ச நேரத்திலே உங்களுடைய மனைவி ஹதீஜா வருவார். ரதியல்லாஹு அன்ஹா, உங்களுடைய மனைவி ஹதீஜா வருவார், உங்களுடைய மனைவி ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். எதனால் கிடைத்த கண்ணியம், எந்த சொத்தால், எந்த பணத்தால், எந்த பதவியால், எந்த பொருளாதாரத்தால், எந்த குடும்ப கௌரவத்தால் கிடைத்த கண்ணியம் கண்ணியமானவர்களே? ஒன்றாலும் இல்லை. ஈமான் சாலையானாமல் அல்லாஹ்வுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை. அல்லாஹ் தான் சலாம், சலாம் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய பெயர். அந்த அல்லாவே சலாம் சொல்லி அனுப்புகின்ற அளவுக்கு அல்லாஹ்வோடு நெருக்கம், அந்த உலகத்தில் நிம்மதி, கண்ணியம். இதோடு என்ன கண்ணியம் இருக்கிறது கண்ணியமான எல்லா துறைகளிலும் 2 டைப்பான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. சொந்த விருப்பப்படி வாழ்க்கை, அல்லாஹ் விரும்புகின்ற படி வாழ்க்கை, அல்லாஹ் விரும்புகின்ற படி வாழ்க்கை. நீங்கள் உபகாரிகள், நல்லவர்கள் என்ற பெயரை அடைய முடியாது உங்களுக்கு விருப்பமானதை செலவழிக்கும் வரை. எப்படி ஆயிரம், நம்முடைய எல்லாமே நம்முடைய விருப்பப்படியான செய்கிறோம். பிடித்த வாகனத்தை வாங்குவோம், பிடித்த தொழிலை செய்கிறோம், பிடித்த வியாபாரத்தை செய்கிறோம், பிடித்த நாடுகளுக்கு பயணிக்கிறோம், பிடித்த ஆடை அணிகிறோம், பிடித்த உணவை உண்கிறோம், பிடித்த இடத்தில் வீடு கட்டுகிறோம், பிடித்த குடும்பத்தில் திருமணம் முடிக்கிறோம், ஒவ்வொன்றையும் விருப்பப்படி செய்கிறோம். குரானாயத்தில் இறங்குகிறது, நீங்கள் விரும்புகின்றதை செலவழிக்காத வரை நல்லவர்கள் என்ற பட்டியலில் சேர முடியாது. வருகிறார்கள் அபூதல் அரதியல்லாடவர்கள், யார சொல்லா, எனக்கு மிக பிடித்தமான, மிக பிடித்தமான ஒரு சொத்து பைரஹா அல்லது பைரோஹா என்ற இந்த ஃபார்ம், இந்த தோட்டம், ஈத்தம்பல தோட்டம். கண்ணியமான அதிலே நீரூற்றுக்கள் இருந்தன. இன்று அந்த தோட்டம் மஸ்ஜித் நபியுடைய எல்லைக்குள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்க வந்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, விருப்பமானதை, என்னுடைய விருப்பம் ஒன்று என்பதை நான் சேமிப்பதல்ல, என்னுடைய விருப்பத்தை அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு முன்னால் தியாகம் செய்கிறேன். இதுதான் நல்லவர்கள் என்பதை கடையாளம். ஒவ்வொருடையத்திலும் இப்படி இருக்கிறது. கண்ணியமான செய்முறைகளிலும் நம்முடைய விருப்பம் அல்லாஹ்வுடைய விருப்பம். அது ஈமான், இபாதத், தொழுகை, குர்ஆன் திலாவத், திக்ர் நிம்மதி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதில் இருக்கிறது, நிம்மதி இபாதத்தில் இருக்கிறது. தொழுகை தயடாக இருந்தால் தொழ மாட்டோம் நாம், நம்முடைய முறை தயர் தொழுகை கிடையாது. ரெஸ்ட் எடுத்து விட்டு ரிலாக்ஸ் ஆகிவிட்டு தருவோம். கண்ணியமானவர்களே, நபியவர்கள் தயடாகினால் விசேஷமாக தொழுவார்கள். தொழுகைக்கு நபியவர்கள் நாம் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு சரியாகிவிட்டு தான் ஏதாவது பேலன்ஸ் இருக்கிறதா, தொழவில்லை கடைசியா தொழ வேண்டும், 5 நிமிடம் தான் இருக்கிறது வாங்க சொல்வதற்கு தொழுவோம். நபி அவர்கள் தொழுகைக்கு பாவித்த வார்த்தை பிலால் அலி அவர்களை இக்காம சொல்லுங்கள் என்று சொல்வதை விட அரிஹனா பிலால், பிலாலே தொழுகையின் மூலம் எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஏற்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் தொழுகைக்கு நீங்கள் மக்களை அலையுங்கள், இக்காம சொல்லுங்கள், எங்களுக்கு ஒரு ஓய்வை சுகத்தை ஒரு உலக உள்ளத்துக்கு நிம்மதியை தருவதற்காக வேண்டி தொழுகைக்கு தயாராக்குங்கள் மக்களை என்று சொல்வார்கள். ஓய்வு அந்த தொழுகைக்கு நபியர்கள் பாவித்த வார்த்தை ராஹத். நம்முடைய நடுவே கனியமலை எல்லா வேலைகளையும் பிடித்துவிட்டு இன்னும் வேலை இருக்கிறதா என்று தேடி தேடி செய்துவிட்டு பிறகு நேரம் இருந்தால் தொழுகை. எந்த அளவு இக்காம சொல்ல முன்னர் ஜும்மாவுடைய தினத்தில் வந்து சேர்ந்து கொண்டால் போதும் என்ற அமைப்பில் நம்முடைய ஜும்மாவுடைய நிலைமை. அடுத்த நேரம் அதான் சொல்ல முன்னர் கதாவாக முன்னர் தொழுது கொண்டால் போதும் என்ற அமைப்பிலே நம்முடைய மனோ இச்சை அந்த அளவு மேலோங்கி செல்கிறது. கண்ணியமானவர்களே, தொழுகை விடயத்திலே நாம் விடுகின்ற கோளாறுதான் எல்லா விடயங்களிலும் நம்மை பாதிக்கிறது. நம்முடைய நிம்மதி முதலாவது சொல்ல நல்லாவுடைய கட்டளையில், இரண்டாவது ஈமானில், மூன்றாவது இபாதத்தில். இபாதத்தில் நிம்மதி, முன்னோர்கள் இபாதத்தை கொண்டு நிம்மதி அடைந்தார்கள். சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி பெரிய ஹதீஸ் துறை வல்லுநர், இவருடைய நிகழ்வு சொல்லப்படுகிறது. கண்ணியமலை நாம் முயற்சிக்க வேண்டும். அவர்களுடைய நிகழ்வு சொல்லப்படுகிறது, 30 அல்லது 40 வருடங்கள் 5 நேர தொழுகைகளுடைய அதானை மஸ்ஜிதுக்கு வெளியில் அவர்கள் கேட்கவில்லை. நமக்கு ஜும்மாவுடைய இக்காமத்து கூட மஸ்ஜிதுக்குள் கேட்க முடியாத அளவுக்கு நாம் பிஸி. மன்னிக்க வேண்டும், சொல்வது கடமை, கேட்பது செயல்படுவது எல்லோருடையவும் கடமை. அதே போன்று கண்ணியமானே, உலகத்திலே பிஸியாகியவர்கள் சக்கராத் நெருங்கும் பொழுது சில விடயங்களை பேசினார்கள். உலகத்துடைய அமைப்புகளிலே பணத்தில் பிஸியாகியவர்கள், பட்டத்தில் பிஸியாகியவர்கள், பதவியிலே பிஸியாகியவர்கள், பெரிய பொஸ்ஸாக இருந்து பிஸியாகியவர்கள், ஆட்சியில் அதிகாரத்தில் பிஸியாகியவர்கள் எல்லாம் கடைசி கால மௌத்து நெருங்கும் பொழுது அவர்கள் பேசியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அப்துல் மலிக் மன்னர் பெரிய மன்னர், அப்துல் மலிக் பெரிய மன்னர், உமையாக்களுடைய மன்னர்களில் மாமன்னர், கடைசி காலத்தில் பேசினாராம் பௌத்த நெருங்கும் பொழுது. கண்ணியமன் அவர் அந்த அளவு அல்லாவை மறந்த மன்னர் அல்ல, அவர் அல்லாவுக்கு மாறுபாடு செய்த மன்னர் அல்ல, ஈமான் அமளி பாதத்தை விட்டவர் அல்ல, அப்படி விடாமல் தொழுகையிலே மற்றப்பட்ட விடயங்களை பேணுதல் காட்டியவர் பேசுகிறார். ஏன் தான் இந்த ஆட்சியை பொருட்படுத்தேனோ தெரியாது, பெரிய மன்னர் குத்தண்டார்களாம் கடைசி காலத்தில். இந்த ஆட்சிக்கு ஏன் வந்தேன், இந்த பதவிக்கு ஏன் வந்தேன் என்று தெரியாது, அந்த அளவு வருத்தப்பட்டுகள். நாம் தேடி தேடி ஆட்சியை பதவியை தேடி தேடி எடுக்கிறோம். நம்முடைய நிலை, அவருடைய மகன் ஹிஷாம் இப்னு அப்துல் பெரிய மன்னர், இளவரசராக இருந்தார், மன்னராக மாறினார். அவர் சொன்னாராம், சக்கராத் நெருங்குகின்ற பொழுது கடைசி காலத்திலே வாழ்க்கையிலே இந்த ஆட்சி அதிகாரங்களில பெற்று வாழ்ந்து ஆட்சி செய்து பெரிய அரசியல் செய்து வாழ்க்கையிலே நான் நிம்மதியாக இருந்த நாட்களை எண்ணி பார்த்தேன். பல வருடங்கள் வாழ்ந்தவர், நிம்மதியாக இருந்த நாட்களை எண்ணி பார்த்தேன். ஒழுங்காக நிம்மதியாக பூர்த்தியான நிம்மதியாக இருந்த நாட்கள் வாழ்க்கையிலேயே வெறும் 13 நாட்கள். ஆட்சியை கொண்டு நிம்மதியும் கண்ணியமும் என்றால் அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும், எல்லோரும் ஆட்சியாளராய் மௌத்தாக பாருங்கள், ஆட்சியை பிடிக்க பாருங்கள், பெரிய கண்ணியம் பெரிய நிம்மதி இல்லை, அது நிம்மதி இல்லை, அது நிம்மதி இல்லை. கண்ணியமான எதிலும் உலகத்துடைய எந்த விடயங்கள் அதில் மாத்திரம் நிம்மதி இல்லை, அதனோடு ஈமானையும் அவளையும் சேர்த்தால் நிம்மதி கண்ணியம். சம்பாதிப்பது தவறல்ல, பட்டம் பதவி எடுப்பது தவறல்ல, படிப்பது தவறல்ல, வேறு வேறு துனியாவுடைய விடயங்களிலே அல்லாவுக்கு கட்டுப்பட்டு ஈடுபடு தவறல்ல, ஈமான் அமல் பாலாகாமல் நஷ்டம், பாலாகின நஷ்டம். வியாபாரம் கண்ணியமல்ல, ஈமான் இஸ்லாம் கலக்காத வியாபாரம், அது வட்டியோடு இணையும், அது ஏமாற்றத்தோடு இணையும், அது பொய்யோடு இணையும், அது கலப்படத்தோடு இணையும், அது செக்கை ரிட்டர்ன் பண்ணி மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களை கீழே தள்ளி சம்பாதிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். என்ன பொய்யான பொய்ப்பரட்டுக்களை பேசி வியாபாரம் செய்தவர் எப்பொழுதும் ஈமானுடனும் அமலுடனும் தொடர்பு இல்லாத அந்த இபாதத். குடும்ப வாழ்க்கையும் சின்ன பின்னமாகும், ஈமான் அமல் இல்லாத குடும்ப வாழ்க்கை. பட்ட பதவிகளும் அப்படியே கேவலமாக முடியும், ஈமானும் அமலும் இல்லாத பட்டம் பதவிகள். இறைகண்ணியமானவர்களே, இரண்டு விதமான வாழ்க்கை, இரண்டுடைய முடிவும் கையும் அல்லாஹ்வுடைய கையில். ஒன்று நம்முடைய மனோச்சைப்படி வாழ்வது, அதனுடைய முடிவு நான் ஆரம்பத்தில் குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டினேன். சூரத்து தாஹாவுடைய ஆயத், சூரத்து தாஹாவுடைய 123வது ஆயத்திலிருந்து 126வது ஆயத்து வரைக்கும் ஓதினேன். அந்த ஆயத்துக்கள் எடுத்து பாருங்கள் கண்ணியமானவர்களே. சுய விருப்பப்படி மனோச்சப்படி எல்லா விடயங்களையும் செய்பவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை. உலகத்தில் எல்லாமே பெருசாக கிடைக்கலாம், உள்ளம் இருக்கும், உள்ளம் இருட்டாகும், உள்ளத்திலே எப்பொழுது சாகுவோம், தற்கொலை செய்வோம் என்ற உணர்வு கூட வர வேண்டிய நிலைமை வராமல் மௌத்து வராது. அடுத்தது கட்டுப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கை. ஈமானை முதன்மைப்படுத்தி, அல்லாஹ்வுடைய கட்டளை முதன்மைப்படுத்தி, அமல் இபாதத்துக்கள் பாழாகாமல் நம்முடைய துனியாவுடைய விடயங்களை அமைத்துக் கொள்கின்ற வாழ்க்கை. இதற்கு அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவு நிம்மதியான ஒரு சிரமம் இல்லாத வாழ்க்கையை நாம் கொடுப்போம் என்று கண்ணியமானவர்களே, அதை அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். ஒரு சிறிய ஓரிரண்டு நிகழ்வுகளை சொல்லி முடிக்கிறேன். நோய் நம்பலம், நோய் வருவது நிம்மதி இல்லை, கஷ்டம் சிரமம் வாழ்க்கையை வரக்கூடாது, நோயற்ற வாழ்க்கை தருவதல்லவுடைய பாக்கியம். ஆனால் நோயிலும் கண்ணியமான ஒரு துறை விடுபட்டது, துணியாவுடைய எல்லா விடயங்களும் உள்ளடக்கிறேன். இந்த விடயம் நோய் நம்பலம், உடலமைப்பிலே கோளாறு. 63 சுபைகள் இல்லாதவர்கள் யாதரியும், இவர் அபூபக்கனுடைய பேரன், அஸ்மானுடைய மகன். 63 சுபை இவர்களுக்கு ஒரு நாள் ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன நிகழ்வு தெரியுமா? ஒரு நாள் அவர்களுடைய கால் விரல், ஒரு விரல் அப்படியே உடைகிறது. 5 விரல்களில் ஒரு காலில் 5 விரல் ஒரு விரல் உடைகிறது. அதே நாள் அவர்களுடைய ஒரு ஆண் குழந்தை மரணிக்கிறது. எப்படி பலருவார்? இவருக்கு நடக்க முடியாது, இவர் கால விரல் உடைந்த தெரியும். ஏதாவது அசாவித்து நடக்க வேண்டும், தடியில் அவருடைய துணை நடக்க வேண்டும். 2 சோதனைகள், காலில் ஒரு விரல் உடைகிறது, ஆண் குழந்தை மரணிக்கிறது. அவர்களுடைய வார்த்தை எப்படி வந்தது தெரியுமா? என்ன சொல்றது? யாழ்ல என்ன டபுள் சோதனை, சோதனைக்குமே சோதனை தருகிறாய், யாழ்ல இறக்கவில்லையா என்றால் நாம் வணங்குவோம். சொன்னார், அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். என்ன தெரியுமா? 5 விரல்களிலே 4 விரல்களை ஆபியத்தாக வைத்துவிட்டு ஒன்றைத்தானே அல்லாஹ் உடைத்தான். அவர்களுக்கு 5 ஆண் குழந்தைகள், அல்லது 4 ஆண் குழந்தைகள், 5 ஆண் குழந்தைகளிலே 4 ஆண் குழந்தைகளை அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். ஒரு ஆண் குழந்தையைத்தானே அல்லாஹ் மௌத்தாக்கி தன்னிடத்தில் எடுத்தார். அல்ஹம்துலில்லா என்றார்களாம். என்ன இது வாழ்க்கை? மௌத்து, கால் ஆக்சிடென்ட், ஆபத்து, உள்ளத்தில் டென்ஷன் இல்லை, சிந்தனை மைண்ட் செட் சரியாக இருக்கும், ரிலாக்ஸ் ஆக இருப்பார். எவ்வளவு முசீபத்து வந்தாலும் வாய் அல் அம்துல்லா என்று பேசும். அடுத்த சிறிய நிகழ்வு முடிப்பதற்கு இறுதி நிகழ்வு ஐயம் அலைசலாம். ஐயம், நோய் நிம்மதியை கெடுக்காது, நோய் நம்பதம் அது நிம்மதி இல்லாமல் ஆக்காது. அதில் ஈமானோடு அந்த நோய் இருந்தால் நிம்மதி. முழு உடம்பிலும் ஒரு வகையான புண்ணுகள், காயங்கள், சோதனை, நாக்கை தவிர முழு உடம்பிலும். 17 வருடம் என்ற ஒரு கருத்து, 19 வருடம் என்ற ஒரு கருத்து, 21 வருடங்கள் தொடர் நோய். அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய நபி கண்ணியமான சொல்வார்களா, உங்கள் உடம்பில் நாக்கை தவிர வெளியே எல்லாமே ஒரு வகையான காய புண்ணு சொல்வார்களா? உடம்பெல்லாம் காயத்தை தந்து யா அல்லாஹ், நாக்கை மாத்திரம் சுகமாக வைத்து உன்னுடைய திக்ரை, உன்னுடைய பெயரை, உன்னை நன்றி செலுத்துவதற்கு நாக்கை சுகமாக வைத்தாயே உனக்கே எல்லா புகழும். உடம்பெல்லாம் காயமா, நிம்மதி போகாது, நிம்மதி வரும். நிம்மதி இருக்கு எப்படி? ஈமான் அமல். இதை கண்ணியமான ஒவ்வொரு துறைகளிலும் உலகத்தை மையமாக வைத்து வாழாமல் மருமையை மையமாக வைத்து தீனை முற்படுத்தி வாழ்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் மனிதர்களை மாற்றியருள்வானாக. பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றாரவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்க அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, யார் உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, ஈமானையும் மார்க்கத்தையும் இஸ்லாத்தையும் முற்படுத்தக்கூடிய பக்குவத்தை தருவாயாக. மனோ இச்சைகளை பிற்படுத்தக்கூடிய பகுதி தருவாயாக. மனோ இச்சைகளுக்கு முன்னுரிமை கொடுக்காதவர்களை நம்மை மாற்றுவாயாக. உன்னுடைய கட்டளைக்கு நபியுடைய முறைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நம்மை மாற்றுவாயாக. நம்ம நிலைமைகளை சீராக்குவாயாக. முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக. சுபிச்சமான நிலைமை ஏற்படுத்துவாயாக. எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் சோதிக்கப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள் யாருலாம், அவருடைய சிரமங்களை அவர்கள் உதவி செய்வாயாக. சிரமங்களை அகற்றுவாயாக. அவருடைய சோதனைகளை அகற்றுவாயாக. நிம்மதியான கண்ணியமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. ஈமான் அமளி பாக்குரிய பக்குவத்தை கொடுப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.